ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் இந்த முதல் ஞாயிறுக்கான மறைவுரையை பற்றி அருள்பணியாளர் ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று நமக்கு தரப்படும் மைய கருத்து சோதனை என்று நான் சொன்னதுதான் தாமதம். அவர் உடனே சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற ஒரு பழைய திரைப்பட பாடலை பாட ஆரம்பித்தார். தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் சிக்கிய ஒரு வீட்டுத் தலைவன் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. சாமி, இனி எனக்கு சோதனைகளை அனுப்பாதே என்று கெஞ்சும் பாணியில் அமைந்துள்ள அந்த வரியில் சோதனைகளை அனுப்புவது கடவுள் என்ற கருத்து மறைந்துள்ளது. அன்பு இதயங்களே, சோதனைகள் கடவுளிடமிருந்து வருகின்றனவா? அப்படித்தான் நம்மில் பலர் எண்ணுகின்றோம், பேசுகின்றோம். பிரச்சனைகள் பல நம்மை சூழ்ந்து பயமுறுத்தும் போது, கடவுளே ஏன் இப்படி என்னை சோதிக்கிற என்று கடவுளிடம் முறையிடுகின்றோம். அல்லது கடவுள் ஏன் தான் இப்படி என்னை சோதிக்கிறாரோ தெரியலையே என்று மற்றவர்களிடம் குறை சொல்லுகின்றோம். சோதனைகள் கடவுளிடமிருந்து வருகின்றனவா என்ற கேள்விக்கு இன்றைய நற்செய்தியின் முதல் வரிகள் ஓரளவு பதில் தருவதாக நான் உணர்கின்றேன். இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார் என்று மத்தேயு நற்செய்தி 4 பிரிவின் முதல் இறை சொற்றொடரில் நாம் வாசிக்கின்றோம். இந்த வார்த்தைகளை ஆய்வு செய்யும் போது இரு எண்ணங்கள் என் மனதில் எழுகின்றன. ஒன்று, சோதனைகளை தருவது அலகை. இரண்டு, சோதனைகளை சந்திப்பதற்கு நம்மை அழைத்துச் செல்வது கடவுள். சோதனைகளை சந்திக்க கடவுள் நம்மை இழுத்துச் செல்வதில்லை, அழைத்து செல்கின்றார். அன்பு இதயங்களே, இத்தகைய அழைப்பை இறைவன் நம் முதல் பெற்றோருக்கும் தந்தார். ஏதேனில் ஒரு தோட்டத்தை உருவாக்கிய ஆண்டவராகிய கடவுள் அங்கு பல வகையான மரங்களை வளரச் செய்தார். தோட்டத்தின் நடுவில் ஒரு குறிப்பிட்ட மரத்தையும் வளர்த்து அந்த மரத்தின் கனியை மட்டும் முதல் பெற்றோர்கள் உண்ணக்கூடாது, தொடவும் கூடாது என்று கட்டளையிட்டார். இதை நாம் வாசிக்கும் போது மனதில் ஒரு நெருடல். ஒரு மரத்தை உருவாக்கி பின்னர் அதை தொடக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக அந்த மரத்தை அவர் படைக்காமலேயே இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் எழுகின்றது, இல்லையா? அன்பு இதயங்களே, கடவுள் இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என்ற பாணியில் நாம் அவ்வப்போது சிந்திப்பது நம் வழக்கம்தானே. அந்த பழக்கத்தின்படி கவர்ச்சிகள், சோதனைகள், பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லாத ஓர் உலகை இறைவன் படைத்திருக்கலாமே. ஏக்கங்கள் ஏதுமற்ற, தீமை என்றால் என்னவென்றே அறியாத வண்ணம் மனிதர்களை உருவாக்கியிருக்கலாமே என்று நம்முடைய எண்ணங்கள் தொடர்கின்றன. அன்பு இதயங்களே, கற்பனை செய்து பார்த்தால் அத்தகைய ஓர் உலகம், அத்தகைய ஒரு படைப்பு செயற்கையாக இருந்திருக்கும். தீமையே அறியாத, குறைகளே இல்லாத படைப்பாக நாம் உலவி வந்தால் ஒவ்வொரு அசைவும் முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டு இயந்திரகதியில் இயங்கும் ரோபோக்களைப் போல் நாமும் உலவி வந்திருப்போம். நன்மையையும் தீமையையும் நம் முன் வைத்து அவற்றில் நாம் விரும்புவதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் சக்தியையும் இறைவன் நமக்கு வழங்குகின்றார். இதுதான் அவர் தரும் அழைப்பு. சோதனைகளுக்கு நம்மை அழைத்துச் செல்வது இறைவன் என்று நாம் சொல்லும்போது இவ்விதம் அதை நான் புரிந்து கொள்ள முயல்கின்றேன். எனதருமை அன்புள்ளங்களே, சோதனை என்பது மனிதராய் பிறந்த அனைவரும் சந்திக்கும் ஓர் அனுபவம். இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. அது இறைமகன் இயேசுவே ஆனாலும் சரி, அவரும் விதிவிலக்கு அல்ல. தன் பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன் தந்தையாம் இறைவனை தனியே சந்திக்க சென்றிருந்த இயேசுவை அலகையும் சந்தித்தது. அலகை இயேசுவுக்கு தந்த சோதனைகளும் அவற்றை இயேசு சந்தித்த விதமும் நமக்கு பாடங்களை சொல்லித் தருகின்றன. அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் இந்த சோதனை அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் என்ன? சோதனைகள் அழகானவை. இயேசுவின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடகங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நாடகங்களில் வரும் சோதனை காட்சிகளில் சாத்தான் கருப்பு உடையோடு முகமெல்லாம் கரிபூசி தலையில் இரு கொம்புகள் வைத்து நீண்ட இரு பற்களோடு பயங்கரமாக சிரித்து கொண்டு வரும். சிறுவயதில் பலமுறை நான் இந்த காட்சியை பார்த்து பயந்திருக்கின்றேன். இவ்வளவு பயங்கரமாக சாத்தான் வந்தால் அதை விட்டு ஓடிவிடுவோம், அல்லது அதை விரட்டி அடிப்போம். ஆனால் அன்புள்ளங்களே, வாழ்வில் நாம் சந்தித்துள்ள இனியும் சந்திக்க இருக்கும் சாத்தான்களும் அவை கொண்டு வரும் சோதனைகளும் பயத்தில் நம்மை விரட்டுவதற்கு பதில் நம்மை கவர்ந்து இழுக்கின்றன என்பதுதானே நம் அனுபவம். அழகை தரும் சோதனைகள் அவ்வளவு அழகானவை. மேலோட்டமாக பார்த்தால் இன்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூன்று சோதனைகளும் நல்ல சோதனைகள்தான். கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல் என்று தவறான செயல்களை செய்யச் சொல்லி அழகை இயேசுவை தூண்டவில்லை. இயேசு சந்தித்த முதல் சோதனை என்ன? பசியாயிருந்த இயேசுவிடம் கல்லை அப்பமாக மாற்ற சொன்னது அழகை. இயேசுவிடம் இருந்த சக்தியை பயன்படுத்தி அவரது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தூண்டியது சாத்தான். நேரம் அறிந்து தேவை உணர்ந்து வந்த ஒரு சோதனை இது. அன்பு இதயங்களே, தேவைகள் அதிகமாகும் போது அந்த தேவைகளை உடனடியாக தீர்த்துவிட துடிக்கும் போது குறுக்கு வழிகளில் செல்லும் சோதனைகள் நமக்கு அதிகமாகின்றன. நாம் இன்றைய உலகில் சந்திக்கும் பெரும் சோதனை என்ன? பார்க்கும் அனைத்தையும் பசி தீர்க்கும் அப்பமாக மாற்றும் சோதனை. தேவைக்கும் அதிகமாக பல்வேறு பசிகளை தூண்டும் நுகர்வு கலாச்சாரம் நம் சமுதாயம் என்ற உடலில் புரையோடி போன புண்ணாக மாறி வருகின்றது. காணும் அனைத்தையும், நம் கைப்படும் அனைத்தையும் சுயநல கணக்கில் சேர்த்து கொள்ளும் வெறியை இந்த நுகர்வு கலாச்சாரம் நமக்கு சொல்லித் தருகின்றது. சுயநல பசியை விட இன்னும் உன்னதமான உண்மைகள், உணர்வுகள் இந்த உலகத்தில் உள்ளன என்ற பாடத்தை முதல் சோதனை வழியே இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பு இதயங்களே, இயேசு சந்தித்த இரண்டாவது சோதனை என்ன? உலகை வெல்வதற்கு, உலகை மீட்பதற்கு எந்த தொந்தரவும் துன்பமும் இல்லாத குறுக்கு வழியொன்றை அழகை இயேசுவுக்கு காட்டுகின்றது. எருசலேம் தேவாலயத்தின் மேலிருந்து இயேசு குதிக்க வேண்டும், அது போதும். அவர் அப்படி குதித்தால் உடனே வானங்கள் திறந்து விண்ணவர் ஆயிரமாய் இறங்கி வந்து இயேசுவின் பாதம் தரையை தொடாமல் அவரை தாங்கிய வண்ணம் தரைக்கு மெதுவாக கொண்டு வருவார்கள். உலக முடிவில் இயேசு மாட்சியுடன் வரும் காட்சிக்கு இது ஒரு ஒத்திகை போல அமையும். எருசலேம் மக்கள், ஏன், இந்த உலக மக்கள் அனைவருமே இதை கண்டு இயேசுவின் சீடர்கள் ஆகிவிடுவர். 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வு, 3 ஆண்டுகள் கடினமான பணி, இறுதி 3 நாட்கள் கடுமையான வேதனை, இறுதி 3 மணி நேரங்கள் சிலுவையில் கொடூர சித்திரவதை, இவை எதுவுமே இயேசுவுக்கு தேவையில்லை. ஒரு சில நிமிடங்கள் போதும். எருசலேம் தேவாலய சாகசம் ஒன்று போதும். உலகம் முழுவதும் இயேசுவின் காலடியில் கிடக்கும். சுருக்கமான வழி இது, எளிதான முயற்சி, எக்கச்சக்கமான வெற்றி. அன்பு இதயங்களே, இந்தியாவில் தேர்தல் நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ள இச்சூழலில் சுருக்கு வழி சோதனைகள் பல சுறுசுறுப்பாக இந்தியாவை சுற்றி சுற்றி வருவதை நாம் எண்ணி பார்க்கலாம். நேரிய வழி செல்லும் தலைவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டுமாறு இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம்.
மனம் திரும்பு மணிதானி, நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மணிதானி.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு சந்தித்த இந்த முதல் இரு சோதனைகளிலும் சாத்தான் சோதனையை ஆரம்பித்த விதமே அழகான வரிகள். நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும், நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்பன அந்த வார்த்தைகள். அன்பு இதயங்களே, நீர் இறைமகன் என்றால் என்று சாத்தான் சொல்வதை கேட்கும்போது மற்றொரு ஆழமான எண்ணமும் அங்கு எழுகின்றது. இறைமகன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை சாத்தான் சொல்லாமல் சொல்கின்றது. இறைவனுக்கு சாத்தான் இலக்கணம் எழுதுகின்றது. இந்த இலக்கணத்தின்படி இறைமகன் புதுமைகள் நிகழ்த்த வேண்டும், அதுவும் தன்னுடைய சுய தேவைகளை நிறைவு செய்ய தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள அவர் புதுமைகள் செய்ய வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, தன் சக்தியை பறைசாற்ற புதுமைகள் செய்பவர்கள் வித்தைகள் காட்டும் மந்திரவாதிகளாய் இருக்க முடியுமே தவிர இறைவனாக இருக்க முடியாது. தன் சுய தேவைகளுக்காக, தன் சுய விளம்பரத்துக்காக புதுமைகள் செய்தால் புதுமைகள் செய்யும் சக்தி அழுக்காகிவிடும், அர்த்தமில்லாமல் போய்விடும். அன்பு இதயங்களே, இயேசு சாத்தானுக்கு சொன்ன பதிலில் பாடங்கள் பல உண்டு. இயேசு தன் உடல் பசியை விட ஆன்ம பசி தீர்க்கும் இறைவார்த்தை என்ற உணவை பற்றி பேசினார். கல்லை அப்பமாக மாற்றும் சக்தியை பயன்படுத்தி தன் சொந்த பசியை தீர்த்து கொள்ள மறுத்த இயேசு, 1000 பேரின் பசியை தீர்க்க தன் சக்தியை பயன்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும். அன்பு இதயங்களே, நமக்கு இறைவன் கொடுத்துள்ள சக்திகளை திறமைகளை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? சுய தேவைகளை நிறைவு செய்யவா? சிந்திப்போம், இறைவனிடம் பாடம் கற்றுக்கொள்வோம். என தருமை அன்புள்ளங்களே, மூன்றாவது சோதனையில் உலகம் அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்படைக்க விரும்புவதாக அலகை சொல்கின்றது. உலகத்தை தன் வசமாக்கத்தானே இயேசு மனு உருவானார். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? அப்படி இயேசு இந்த உலகத்தை தன்மயமாக்க வேண்டுமானால் அவர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும், சாத்தானோடு சமரசம் செய்ய வேண்டும். இல்லை இல்லை, சாத்தானிடம் சரணடைய வேண்டும். சாத்தானின் இந்த சோதனையை இயேசு திட்டவட்டமாக மறுத்தார். விளையாடியது போதும் என்று அவர் சாத்தானை விரட்டி அடித்தார். சாத்தான் முன் சரணடைய மறுத்த இயேசு சிலுவையில் தொங்கிய போதோ, தந்தையே, உமது கைகளில் என் ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன் என்று இறைவனிடம் சரணடைந்தார். உலகையும் தன் வசமாக்கினார். அன்பு இதயங்களே, தவறான வழிகள், தவறான சக்திகளுடன் எத்தனை முறை சமரசம் செய்திருக்கின்றோம்? எத்தனை முறை இவை முன் சரணடைந்திருக்கின்றோம்? நல்லது ஒன்று நடக்க வேண்டுமென்று தீமைகளை சகித்துக் கொள்வதும், தீமைகள் நடக்கும்போது கண்களை மூடிக்கொள்வதும், இவ்விதம் நடப்பது ஊரோடு ஒத்து வாழ்வதற்காக என்று சமாதானம் சொல்லிக் கொள்வதும் நம் வாழ்க்கையில் அடிக்கடி நாம் பார்த்து பழகி வந்துள்ள யதார்த்தங்கள். இப்படி சமரசம் செய்வதே நமது வாழ்க்கையாகிவிட்டதா என்பதை இன்று சிந்திப்பது நல்லது. இறுதியாக அன்புள்ளங்களே, இயேசுவின் சோதனை அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை தொகுத்து பார்ப்போம். கண்மூடித்தனமாக நுகர்வு கலாச்சாரத்தை பின்பற்றி சுய தேவைகளை பெருக்கிக் கொள்ளுதல், சுருக்கு வழிகளில் பலன் தேடுதல், சுய விளம்பரத்திற்காக எதையும் செய்தல், உலகின் தீய சக்திகளோடு சமரசம் செய்தல் என்று நம்மை கவர்ந்திழுக்கும் அழகான சோதனைகளுக்கு நம்முடைய பதில் என்ன? இயேசுவிடமிருந்து ஏதாவது பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியே கற்றுக்கொண்டாலும் அதை செயலாக்க நமக்கு விருப்பமா? அன்பு இதயங்களே, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தவக்காலம் நல்லதொரு நேரம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.